நீலம் உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா, உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய முறையை என்னில் வாருமே, நீ இல்லை நான் இல்லை, நீ இல்லை நான் இல்லை, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் இறை ஆசீர்வாதமும். கோடி அற்புதராம் லிஸ்பன் நகர புனித அந்தோனியாரின் விழாவினை இன்றைய நாளில் நாம் சிறப்பிக்கிறோம். திரு அவையினுடைய பார்வையில் இது ஒரு நினைவு என்றாலும் கூட, நம்முடைய மண்ணிலே புனித அந்தோனியாரை தவிர்த்து நம்முடைய ஆலயத்தையோ அல்லது ஆலயங்கள் இருக்கிற கிளை கோவிலில் ஒன்றையேனும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஏதேனும் ஒன்று தொலைந்து போகிற பொழுது நாம் முதலில் தேடுகிற முதல் இதயம் புனித அந்தோனியார். செவ்வாய்க்கிழமை என்றால் போதும் அந்தோனியாருடைய ஆலயங்கள் எல்லாம் நம்முடைய மண்ணில் நிரம்பி வழிகின்றன. அவர் ஒரு சாதாரண மனிதர் என்பதற்காக அல்ல, மாறாக அவர் மனிதராய் இருந்தும் அசாதாரணமான காரியத்தை ஆண்டவருக்காக செய்ததால் இன்று ஆண்டவர் அவரை நமக்கு ஒரு முன்மாதிரியாக உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆகவே இன்னும் அதிகமாய் அவருடைய பரிந்துரை நம்முடைய குடும்பங்களுக்கு கிடைக்கும்படியாகும். நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை நாம் மகிழ்ச்சியை தொலைத்திருந்தால், மன நிம்மதியை தொலைத்திருந்தால், குடும்ப ஒற்றுமையை தொலைத்திருந்தால் இந்த புனிதரிடத்திலே நாம் பரிந்துரை வைப்போம். எங்களுக்காக பரிந்து பேசி நாங்கள் தொலைத்த செல்வங்கள் அல்ல, பொருள்கள் அல்ல, எங்கள் மன நிம்மதியும் அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் மீண்டுமாய் கிடைக்க வேண்டும் என சொல்லி இவருடைய பரிந்துரை வேண்டி இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்களுக்காக மனம் வருந்தி வானக தந்தையிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தை 1-16 வரை. அந்நாள்களில் இஸ்ரேலனாகிய நாபோத்து இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என இஸ்ரேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர், ஏன் உணவருந்தவில்லை என்று அவனிடம் கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலன் ஆகிய நாபோத்திடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்து விடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்ச்சியாயிரும். இஸ்ரேலன் ஆகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். இம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இலி மனிதர் இருவரை ஏவிவிட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இலி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர். அந்த இலி மனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும். நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை ஊற்று கேளும். ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். கவனித்தருளும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவனில்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண் முன் நிற்க மாட்டார். ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். கவனித்தருளும். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவே. கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றே. ஆண்டவரே, என் பெருமூச்சை நீர் கவனித்தருளும். ஆண்டவரே,
காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே, மாற்றி உமக்கே.
அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 38-42 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வழக்கண்ணத்தில் அறிபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தும் உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். எவராது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கும் முகம் கோணாதீர்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய தினம் லிஸ்பன் நகர புனித அந்தோனியாருக்கு நாம் விழா எடுக்கிறோம். தமிழகத்தின் எல்லா ஆலயங்களிலும் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு கிளை கோவிலோ அல்லது ஆலயத்தின் பெயரோ கோடி அற்புதராம் புனித அந்தோனியாருடைய பெயர்கள் கண்டிப்பாக இருக்கும். வீதி எங்கும் விழா கோலங்களாக இன்று நிறைந்திருப்பதை நாம் கண்கூடாக காணலாம். இந்த அந்தோனியாருக்கு விழா எடுக்கிற சூழலில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய மனதில் குறிப்பாக இந்த புனிதர் வணக்கம் இதையெல்லாம் குறித்து ஐயத்தோடு இருக்கிற அத்துணை ஆன்மாக்களுடைய மனதிலே ஒரு குழப்பம் எழும், ஒரு கேள்வி எழும். ஏன் புனிதர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பர விழா? ஏன் அந்தோனியாருக்கு தமிழகம் எங்கும் இவ்வளவு மிகப்பெரிய வரவேற்பு என சொல்லி கேள்வி எழும். அதிலும் குறிப்பாக நம்மை விட்டு பிரிந்து சென்ற பிரிவினை அன்பர்களுக்கு கேள்விகளெல்லாம் இருக்காது, அவர்களிடத்திலே பதில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் கடவுளுக்கு அருவறுப்பானதென சொல்லி குழம்பியிருக்கிற கத்தோலிக்கரை அப்படியே தங்களுடைய வலைகுழுக்கள் மிக எளிதாக பிடித்துச் செல்கின்ற காலம் இது. இந்த காலகட்டத்தில் முதலில் ஏன் புனிதர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம் என்கின்ற தெளிவோடு புனித அந்தோனியாரினுடைய வாழ்க்கையை இறை வார்த்தையினுடைய ஒளியிலே நாம் எண்ணி பார்க்கலாம். நீங்கள் தற்பொழுது வலையொலியிலே ஒரு மிகச்சிறந்த போதகருடைய வலையொலி, அதில் நீங்கள் அடிக்கடி சில காணொலிகளை காணலாம். அவருடைய தந்தை ஒரு காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தற்கொலை செய்து கொள்ள போனவர், ஆண்டவரால் அழைக்கப்பெற்று முழுமையான ஊழியக்காரராய் இந்த தமிழகத்திலும் ஏன் உலகெங்கும் சிறு இறை வார்த்தையை போதித்தார். இறை மக்கள் எல்லாம் அவருடைய பாதங்களில் செல்வங்களை வந்து கொட்டினார்கள். அந்த ஒரு ஜப வீடு பிற்காலத்தில் நிறுவனமாய் உருமாறிய பொழுது இன்று அவருடைய பணிகளை நாம் பார்க்கிறோம். என்ன சமைக்கலாம், டெய்லி நாங்கள் எப்படி வீட்டில் கிளம்புறோம், நாங்கள் போடுற மேக்கப்பு என்ன, நாங்கள் உடுத்துகிற உடை எப்படிப்பட்டது, எந்த நாட்டுக்கெல்லாம் நாங்கள் பயணப்படுறோம் என சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை மையப்படுத்தி அல்ல, தங்களை தங்கள் குடும்பத்தை மையப்படுத்திய ஒரு நிறுவனம் போல, நிறுவனத்தின் ஊழியர்கள் போல அவர்கள் பல்வேறு காணொலிகளை பதிவேற்றம் செய்வதை நாம் காணலாம். இப்படி இருந்தாலும் கூட தங்களுக்காய், தங்கள் பிள்ளைகளுக்காய், தங்கள் நடத்துகிற நிறுவனங்களுக்காய் அவர்கள் ஓடோடி உழைக்கிற எந்த சூழலிலும் அவர்கள் நடத்துகிற ஜபக்கூட்டங்களுக்கு மக்கள் அலைகடல் என சொல்லுகிறார்கள். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார், அவர் வழியாக ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார் என்கின்ற நம்பிக்கையில் நாம் செல்கிறோம். பல்வேறு விமர்சனங்கள் இவ்வளவு வந்தாலும் கூட அடிப்படையில் ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார். அவருடைய தந்தை வழியாக செயல்பட்ட அதே கடவுளும் அவருடைய ஆவியானவரும் இவர் வழியாக செயல்படுவார் என சொல்லி நம்புகிறோம். அது இன்று நம்முடைய கத்தோலிக்க குருக்களுக்கும் பொருந்தும். சிலருடைய திருப்பலிக்கு, மறையுரைக்கு, ஜபக்கூட்டங்களுக்கு நிறைய மக்கள் செல்கிறார்கள். மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், குருக்கள் என்றாலும், துறவு என்றாலும், போதகர் என்றாலும் அடிப்படையில் நாங்களும் பலவீனங்களை தாங்கிச் கொண்டு நடைபெறுகிறோம். நாங்களும் வாழ்க்கை சூழலில் ஏதோ கட்டத்தில் பாவம் செய்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு முன்னால் வணங்குகின்ற தலையும் வேண்டி நிற்கிற ஆசீர்வாதமும் கூடுகிற கூட்டமும் எங்களுக்கு அல்ல, மாறாக ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்களே இவர்கள் வழியாகும் நமக்கு இறைவனுடைய வார்த்தையும் இறைவனுடைய அதிசயமும் நடக்கும் என்கிற நம்பிக்கை 2022 இந்த ஜூன் 13 வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னால் எண்ணி பாருங்கள் எத்தனை புனிதர்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் மறை சாட்சிகளாக மறிக்கிறார்கள். வாழ்க்கை முழுவதும் வறுமை நிழல் படாமல் வாழ்ந்திருக்கலாம், வறுமையில் திருவோடி என்றவர்களை பார்த்திருக்கிறோம். நோயில்லாத சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு நாட்டிலே பிறந்து உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலே நோய்வாய்ப்பட்டு இறப்பதை நாம் காண்கிறோம். ஏன்? ஆண்டவருடைய பெயரை சொல்லி கொண்டு வந்து இன்று மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாய் மாறியிருக்களை பார்க்கிறோமே, ஆனால் முன்னொரு காலத்திலே எல்லா செல்வந்தர்களும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தங்களை பண்டார சுவாமிகளாக, தங்களை பரதேசிகளாக இந்த மண்ணிலே அவர்கள் நடந்து இயேசுவை போதித்தார்களே. அவர்கள் வழியாக கடவுள் செயல்பட மாட்டாரா, செயல்பட்டிருக்க மாட்டாரா எண்ணி பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் குல முதுவர்களை அழைத்தாரே, இறைவாக்கினர்களை அழைத்தாரே, புதிய ஏற்பாட்டிலே அவர் திருத்தூதர்களையும் சீடர்களையும் அழைத்தாரே, திருத்தொண்டர்களை அழைத்தாரே. அவர் தன் அழைப்பை நிறுத்திக் கொள்வாரா? இல்லை. கடவுள் தனக்கான பணியாளர்களை ஒவ்வொரு காலத்திலும் தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருக்கிறார். தன் மக்களுக்கு சென்று அவர் விரும்புகிற செய்தியை, எச்சரிக்கையை கொடுப்பதற்காய் அவர்கள் வழியாக அவர் செயல்படுகிறார். கடவுள் மோசையை அனுப்ப வேண்டியதன் தேவை என்ன? அவரை இறங்கி சென்றிருக்கலாமே. மக்களுடைய கண்ணீரை அழுகுரலை கேட்டவருக்கு இறங்கி வருவதற்கு எவ்வளவு நேரமாக போகிறது? தன் பணியாளனை அழைத்து அவர் வழியாக அவர் புதுமைகளை செய்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகளை அழைத்தார். அந்த வரிசையில்தான் நம்முடைய புனிதராம் புனித அந்தோணியாரையும் அவர் அழைத்திருக்கிறார். பாவிகளும் பலவீனங்களுமாகி எங்கள் வழியாக கடவுள் இன்று செயல்படுகிறார் என சொன்னால், பரிசுத்தவான்களாகி இவர்கள் வழியாக ஆண்டவர் செயல்பட மாட்டாரா? செயல்படுவார் என்பது உண்மை. அதை மனதில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். புனிதர்கள் எல்லாம் ஏதோ வாழ்க்கையினுடைய இரண்டாம் பாதியிலோ ஏதோ ஒரு தெளிவி அடைந்த பிறகு ஆண்டவரை தேடிச் சென்றவர்கள் மட்டுமல்ல. உன்னுடைய தாயின் கருப்பையில் நான் இருந்த பொழுதே உன்னை நான் அழைத்தேன், தெரிந்தெடுத்தேன் என சொல்லி எதேமையாக்கு வாக்கு கொடுக்கிறாரே. அதுபோல் பலரை கடவுள் சிறு வயதிலேயே, குழந்தையா இருக்கிற பொழுதே, கருவில் இருக்கிற போதே அழைத்து இருக்கிறார். அப்படிப்பட்ட வரிசையில் வருகிறவர் தான் புனித அந்தோணியார். பக்தி நிறைந்த குடும்பம், தாயும் தகப்பனுமாய் தன் பிள்ளைகளை எல்லாம் கடவுளுடைய தெய்வ பயத்தால் அப்படி வளர்த்தெடுத்தார்களே. அந்தோணியாருடைய தாய் சிறு வயதில் இவரை உறங்கச் செய்வதற்கும் இவரை கவனித்துக் கொள்வதற்கும் அவர் பாடிய தாளாட்டு என்ன தெரியுமா? அன்னை மரியாளின் பாடல்கள், அன்னை மரியாள் குறித்த பாடல்கள், அன்னை மரியாளின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிற பாடல்கள். தன் பிள்ளை வளருகிற பொழுதே, அவருடைய மடியிலும் தந்தையினுடைய தோள்களில் இருக்கின்ற பொழுதே அன்னை மரியனுடைய பாடல்களையே தாளாட்டாக பாடி 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 பிள்ளைகளை முழுக்க முழுக்க ஆன்மீக சூழலை வளர்த்தெடுத்தாரே. அப்படிப்பட்ட அந்தோணியார் சிறு வயதிலிருந்தே திருப்பள்ளியில் பங்கெடுப்பதிலும் நற்கருணை உட்கொள்வதிலும் நற்கருணை பேழைக்கு முன்னால் நீண்ட நெடுநேரம் அமர்ந்து தியானிப்பதிலும் தன் நேரத்தை செலவிட்டார் என சொன்னால், சிறு வயதில் கடவுளுக்கு மனிதருக்கு முகந்தவராய் இயேசு வாழ்ந்தது போலவே, அவரை அன்னை மரியாள் சிறு வயதிலிருந்தே அப்படியாக வளர்த்தது போலவே புனித அந்தோணியாரையும் அவருடைய தாய் அச்சொழலிலே வளர்த்தெடுக்கிறார். ஒரு நாள் தன் இல்லத்தின் கதவை தட்டுகிற சத்தம், கதவை திறக்கிறார். அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறார். அவரிடத்திலே ஒரு பை இருக்கிறது. அந்த பையுக்குள்ளே பார்த்தா ஏதோ சில பொருட்கள் இருக்கிறது. அந்தோணியாருக்கு என்னன்னு தெரியவில்லை. உங்களுக்கு என்ன வேணும், பசிக்குதான்னு கேட்கிறார். எனக்கு பசியெல்லாம் இல்லை என வந்த சிறுவன் சொன்ன பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுமென் பையை திறந்து காட்டுறார். உள்ள சிவப்பு நிறத்தில் ஏதோ இருக்கு. அந்தோணியார் கேட்கிறார், இதெல்லாம் நம்ம என்ன வைடூரியங்கள் என சொல்லி, வைடூரியங்கள் அல்ல, நான் கேட்ட பொழுது இவையெல்லாம் எனக்கு இதயத்தை கொடுத்தார்களே, அவர்களுடைய இதயங்கள் என சொல்லி, இந்த வரிசையில் நீயும் உன் இதயத்தை கொடுப்பாயான சொல்லி அந்தோணியார் இடத்துல கேட்ட பொழுது அந்தோணியார் கொடுப்பதற்கு முன் வருகிறார். கட்டுக்கதைகள் அல்ல, அந்தோணியார் தன் வாழ்க்கையிலே நடந்ததை உலகத்திற்கு எடுத்து சொன்னாரே. சிறு வயதில் தன் இதயத்தை கடவுளுக்கு கொடுக்க தயாராக இருந்த ஒரு மகன். ஆண்டவரே, இந்த உலகம் உன்னுடையது, இந்த படைப்புகள்லாம் உமக்கே சொந்தம், நீர் கேட்கிற இதயத்தை நானும் தருகிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு சிறு வயதிலேயே தன் இதயத்தை கொடுத்தவர். மன்னன் சாங்கோ என்ன செய்கிறார்? இளைஞர்களை எல்லாம் தன்பால் இருப்பதற்காக அவர்களை தவறான வழியிலே வழி நடத்துகிறார். புனிதனுடைய காலத்திலே இது எல்லா காலத்திலும் இருக்கும். சாக்ரடிஸ் காலத்தில் இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இளைஞர்கள் வெளிப்படையாமல் இருக்க அவர்களை ஒரு போதை உலகத்திலே வைத்திருப்பது. ஆனால் நம்முடைய புனிதரோ இளைஞர்களின் கூட்டத்திற்கு பின்னால், போதைகளுக்கு பின்னால் சென்று விடாமல் ஆவியானவருடைய வழியிலே அவர் சிறு வயதிலிருந்தே நடக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்தவர்தான் நம்முடைய அந்தோணியார். அன்பிற்குரியவர்களே, ஒரு நாள் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அழகை அவரை சோதிப்பதை உணர்கிறார். அந்த அழகையினுடைய சோதனையிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த பீடத்தில் இருந்த சலவை கல்லில் தன்னுடைய கரங்களால் அவர் சிலுவை அடையாளம் வரைகின்ற பொழுது சிலுவை அடையாளத்தை பார்க்கின்ற அழகை ஓடோடி செல்கிறது. இந்த பங்கு பணியாளரை குருவை அழைத்து கொண்டு வந்து காண்பிக்கிறார். பங்கு பணியாளர் காட்சியம் அவர்கிட்ட சிலுவை அந்த சலவை கல்லில் அப்படியே இருக்கிறது. சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய இறை வல்லமையினால் நிரம்பி இருக்கிறாய், கண்டிப்பாக நீ எதிர்காலத்திலே ஒரு புனிதராக மாறுவாய் என சொல்லி அந்த குருவானவர் இறைவா குறைக்கிறார். அவர் உரைத்தபடிதான் பின்னாளில் நடந்திருக்கிறது. ஒரு அற்புதம் அல்ல, கோடி அற்புதங்களை இன்று வரை செய்கிற புனிதராய் உயர்ந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, கடவுள் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்வதே கிடையாது. நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான தகுதி இல்லாமல் இருக்கலாம், அல்லது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உணராமல் இருக்கலாம், அல்லது உணர்ந்தாலும் பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த ஆசீர் நம் மீது நிறைவாய் தங்கியிருக்கிறது. தொடக்க நூல் ஒன்று என்ன சொல்லுகிறது? கடவுள் உலகெல்லாம் படைத்த பிறகு மனுஷனுக்கு சொல்கிறாரே, நீங்கள் பழுகி பெருகுங்கள், இவற்றையெல்லாம் உங்களுடைய ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். உலகத்தின் அத்துணை படைப்புகளையும் கால்நடைகள் பறவைகளையெல்லாம் உங்களுடைய ஆளுமைக்கு உட்படுத்துங்கள்னு சொன்னாரே. இந்த வார்த்தை இன்னைக்கு பயித்து போயிருச்சா? இல்லை. தானியனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அது உண்மையாயிருக்கே. பசியோடு இருந்த சிங்கங்களுடைய வாயில் எல்லாம் கட்டிப்படும்படியாக ஆண்டவர் தானியனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறார். அவர் அந்த கால்நடைகளை எல்லாம் ஆளுமை செய்வதை, தன் ஆற்றலால் கட்டுப்படுத்துவதை பார்க்கிறோமே. அன்பிற்குரியவர்களே, நம் புனிதருடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய இந்த ஆசீர்வாதம் நிரம்ப இருந்தது. இவருடைய தந்தை வயல்வெளியிலே அனுதினமும் அங்கு காவல் காக்க செல்வதுண்டு. குருவிகளெல்லாம் வந்து தானியத்தை பறித்து சென்றுவிடும் என்பதால் குருவிகளை ஓட்டுவதற்காக தினமும் தந்தை மாட்டினவர்கள் வயல்வெளிக்கு செல்வார். ஒரு நாள் இவரால் செல்ல முடியவில்லை. நம்முடைய புனிதரிடத்திலே இன்று நீ செல் என சொல்லுகிறார். புனிதருக்கு ஒரே மனவேதனை, இது திருப்பள்ளிக்கு செல்கிற நேரம் ஆயிற்று, நான் திருப்பள்ளிக்கு செல்லாமல் அங்கே எப்படி செல்வதென சொல்லி ஆண்டவரிடத்திலே அந்த வயல்வெளியில் நின்று ஜெபிக்கிறார். தந்தையினுடைய வார்த்தையை கேட்டு அங்கு சென்றவர் அங்கிருந்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த குருவிகள் எல்லாம் தானியத்தை ஒன்றும் செய்யாதிருக்கும்படி அங்கு ஒரு அறையை காண்பித்து அந்த அறையில் இருக்கும்படி அவர் வேண்டுகிறார். அத்துணை குருவிகளும் அந்த அறைக்குள் அடைபடுகின்றன. தந்தை திரும்பி வருகிறார். திருப்பள்ளியிலே மகனை காண்கிறார். மகன் இங்கிருக்கிறார் என சொன்னால் வயல்வெளியிலே யார் இருப்பது? தானியத்தை யார் பாதுகாப்பது? குருவிகள் எல்லாம் பாழாய்ப்படுத்தியிருக்கும் என சொல்லி அவர் அங்கு செல்கிறார். அங்கு ஒரு குருவியும் காணவில்லை. எங்கு அந்தூனியர் அடைத்து வைத்தாரோ அங்கேயே அத்துணை குருவிகளும் அமைதியாக இருக்கிறதே. ஆண்டவர் தொடக்க நூலில் கொடுத்த ஆசிரை அந்தோணியார் முழுமையாய் பயன்படுத்துகிறார். அவரிடத்திலே அந்த வாக்கும் அந்த ஆசிரும் தங்கி இருந்தது. நமக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமாம், அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கை தொடர்ந்து படிக்கிறோம். 15 வயதிலே துறவு வாழ்க்கைக்கு போக வேண்டுமென ஆசை, அங்கே சேர்ந்து விடுகிறார். இந்த துறவு வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இருக்கும், கவலை இருக்கும்னு சொல்லுகிற பொழுது அவைதான் துறவினுடைய உயிர் நாடி என சொல்லி சிறு வயதிலே புரிந்து கொள்கிறார். நான் துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிற பொழுது வருகின்ற அத்துணை கவலையும் அத்துணை அசௌகரியமும் துன்பங்களும் பாடுகளும் துறவரத்தின் உயிர் நாடி என சொல்லி ஏற்றுக்கொண்டவர் பேரின்ப வாழ்வு என்றால் என்ன என்பதை அந்த சிறு வயதில் வரையறை செய்கிறார். இறைவனோடு வாழ்வது, இறைவனுக்காய் வாழ்வது, இதுதான் பேரின்ப வாழ்வு என சிறு வயதில் கண்டுணர்கிறார். தன் அழைப்பை வாழ துவங்குகிறார். அவர் சேர்ந்ததோ லிஸ்பன் நகரத்தில் இருக்கிற அகுஸ்தினா குருமடம். ஆனால் அவருக்கு அங்கே ஒரு சிறு இடைஞ்சல். அருகிலேயே தன்னுடைய சொந்த ஊர் இருப்பதால் எல்லா மக்களும் நண்பர்களும் பெற்றோரும் உறவினர்களும் அடிக்கடி காண வருகிறார்கள். ஆனால் அந்தோணியாருக்கு ஆண்டவரோடு நேரத்தை செலவிட வேண்டும் என சொல்லி அவ்வளவு பெரிய ஒரு ஆசை. நாம் பார்க்கிறோமே லூக்கானவர் செய்தி 5:16 வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேரம் எடுத்து ஆண்டவரோடு தனிமையிலே சென்று ஜெபித்தார் என சொல்லி. இவருக்கும் அங்கே ஆண்டவரோடு தனிமையில் இருக்க முடியவில்லை, உறவுகள் எல்லாம் பின்தொடர்ந்து வருகின்றன. ஆகவே என்ன செய்கிறார்? இவராக சென்று கோயம்பிராயன் இடத்தில் இருக்கிற அந்த மடத்திற்கு தன்னை மாற்றும்படி கேட்டுக்கொண்டு அங்கே செல்கிறார். அங்கே சென்று அவர் அங்கிருந்து ஆண்டவரோடு நிறைய நேரத்தை அவர் ஜெபத்திலும் தவத்திலும் தியானத்திலும் செலவிடுகிறார். சிறு வயதிலேயே பற்றி எறிகிற அந்த ஒரு ஆசை, ஆர்வம். தோட்டத்தில் வேலை செய்கிற பொழுது திருப்பலி காண முடியவில்லை. இந்த புதுமையை படித்திருப்போம். நடுவில் இருந்த சுவர் மறைந்து அவர் திருப்பலி நற்கருணை வசீகரம் செய்கின்ற பொழுது அவர் காணுகின்றபடியாக மறைந்து போகிறதே. யோசுவா 6:20 எக்காலத்தை ஊதி பேரொளி எழுப்பிய பொழுது எப்படி எரிக்கோ மதில் சுவர் கீழே விழுந்ததோ அதுபோல கடவுளிடத்தில் ஜெபித்த பொழுது அந்த மதில் மறைந்து போகிறபடியாக அதிசயத்தை ஆண்டவர் புனித அந்தோணியோட வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். இறை வார்த்தை எங்கும் செல்லவில்லை, அவரிடத்தில் தங்கியிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்னும் அதிகமாக நாம் பார்க்கிறோமே அவருடைய இல்லத்திலே வயது முதிர்ந்த ஒரு துறவி இருக்கிறார். அவர் வயது மூப்பினால் ஒருபுறம் வேதனை, அழுகையினால் மறுபுறம் வேதனை. அந்தோணியாருக்கு அவர் காண்கிற பொழுது ஒரு பறிவு எழுகிறது. அவர் வேதனைப்பட்டு தரையிலே விழுந்து துடிக்கிற பொழுது தன்னுடைய அந்த வெண்மையான மேலாடையை அந்த துறவியின் மேலே அவர் போர்த்துகிறார். அந்த துறவியின் வேதனை குறைகிறது. அவரை வாட்டிய அழகை அவரை விட்டு ஓடிச் செல்கிறது. இரத்தப்போக்குடைய பெண் இயேசுவினுடைய மேலாடையின் நுனியை தொட்ட பொழுது நான் சுகம் பெறுவேன் என சொன்னாரே, எந்த மேலாடை அந்த பெண்ணுக்கு சுகம் கொடுத்ததோ அது இங்கே பார்க்கிறோம். புனித அந்தோணியார் வழியாக அந்த துறவிக்கு சுகம் கொடுக்கிறதே. இறை வார்த்தையில் குறிப்பிடப்படுகின்ற ஆசீர் இப்படி அந்தோனியாரோடு நிறைவாய் தங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, புனிதர்கள் என்பவர்கள் மேலிருந்து குதித்தவர்கள் அல்ல, ஆண்டவரை தனியாக தேர்ந்து கொண்டவர் அல்ல. வாழ்க்கை சூழலிலே ஆண்டவரை உணர்ந்து அனுபவித்து பின் செல்வதற்காக முனைப்பை காட்டுகிறார்கள். தாங்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளையாம் மனமோந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் கொண்ட நோக்கிலிருந்து ஒரு நாளும் விலகிச் செல்வதே இல்லை. புனித அந்தோனியார் அப்படிப்பட்டவர் தான். நான் மேற்கோள் காட்டியவை எல்லாம் மிக 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 குறைவான மேற்கோள்கள். அவருடைய வாழ்க்கையும் அவர் செய்த அற்புதங்களும் ஒரு சமுத்திரத்தை போல பறந்து விரிந்து கிடக்கிறது. ஆனால் இவையெல்லாம் கொடுக்கிற அழைப்பு என்ன? இறை வார்த்தை எந்த ஆசிரியை நமக்கு உரித்ததென சொல்கிறதோ, நாம் அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தால் நம்மாலும் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியும். எந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையினால் அற்புதங்கள் செய்தாரோ, தன் மேலாடையால் அற்புதங்களை செய்தாரோ, தன் பார்வையினால் சுகம் கொடுத்தாரோ, அவையெல்லாம் புனித லிஸ்பன் நகர் அந்தோனியோட வாழ்க்கையில் நடந்ததென சொன்னால், அவர் வாழ்க்கையில் கடவுள் செயல்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுவார் என்பதுதான் உண்மை. பல நேரங்களில் அந்தோனியாருக்கு விழா எடுப்பதிலே நாம் கவனம் செலுத்துகிறோமே, அவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு முறையாவது நாம் படித்திருக்கிறோமா? நவநாளில் அங்கே இருக்கிற நாலு பாட்டிக்கும் முன்னாடி இருக்கிற ரெண்டு சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் நவநாளை வாசிக்கிறோம். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறார்கள், உணர்ந்து கொள்கிறார்கள்? இத்தனை அதிசயங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடப்பதை எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? ஏன் வழிபடுகிறோம், ஏன் கொண்டாடுகிறோம், ஏன் தேவையெடுக்கிறோம் தெரியாமலே புனிதர்களை கொண்டாடுகிறோமே. இந்த வாழ்க்கையெல்லாம் நாம் வாசித்தோம் என சொன்னால் வீதிகளுக்கு இறங்கி சென்று தேரெழுப்பதற்கு நமக்கு நேரமே இருக்காது. இவருடைய வார்த்தையில் இதனுடைய வாழ்க்கையிலே அப்படியே நாம் நம்மையே தொலைந்து போவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, வாழ்க்கை கொடுக்கிற செய்தி ஒன்றே ஒன்றுதான், புனிதர்கள் மீது வைக்கிற நம்பிக்கை அடிப்படையில் தேவை, அது மரியாதை. அதே சமயத்தில் அந்த புனிதர்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்களோ, இந்த புனித அந்தோனியார் யார் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தாரோ, அதை நாம் நமதாக்க வேண்டும் என்பதுதான் நமக்கான அழைப்பு. அந்தோனியார் நம்மளால் மனப்பாடமாக சொல்கிறோம். செவ்வாய்க்கிழமனா மறக்காமல் அந்தோனியாருடைய கோயிலுக்கும் கிணை கோயிலுக்கும் போய் மெழுகுத்தறி ஏற்றி வச்சுருமே. அந்த அந்தோனியார் கொண்டிருந்த பக்தியை கடவுள் மீது, இயேசுவின் மீது வைத்திருக்கிறோமா? தினந்தோறும் திருப்பள்ளி பார்க்கலன்னு சொன்னால் ஒரு மாதிரி அவர் மனம் அமைதி இல்லாமல் போயிடுறாரே, திருப்பள்ளியை பார்ப்பதில் ஆர்வம் இருக்கிறதா? நற்கனை உட்கொள்வதிலே அவருக்கு அலாதி பிரியம், எத்தனை தகுந்த தயாரிப்பு நற்கனை உட்கொள்கிறோம். அன்னை மரியாள் மீது அவர் கொண்டிருந்த அளவு அன்பிற்கு அளவே இல்லை. நற்கருணை பிழைக்கு முன்பாக அமர்ந்து தனிமையிலே ஜெயிப்பதற்கு அவருக்கு அவ்வளவு ஆசையும் ஆர்வமும் அதன் மீது ஒரு காதலும் இருந்ததே. நற்கருணை பிழை எத்தனை முறை நாம் தனிமையில் சென்று பார்க்கிறோம், முழந்தால் படியிடுகிறோம், தனிமையில் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். இறையில் சொல்லிக் கொடுப்பார்கள், ஃபெய்த் இன் ஜீசஸ், ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ். இயேசுவில் நம்பிக்கை என்பது வேறு, இயேசுவினுடைய நம்பிக்கை என்பது வேறு. அதுபோல ஃபெய்த் இன் செயின்ட் என்பதற்கும் ஃபெய்த் ஆஃப் செயின்ட் என்பதற்கும் வித்தியாசம். புனிதர்கள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை என்பது வேறும், புனிதர்களின் நம்பிக்கை என்பது வேறும். நாம் புனிதர்கள் மீது மட்டும் நம்பிக்கையை வைத்துவிட்டு கொண்டாடிவிட்டு போனோம் என சொன்னால் உண்மையில் புனிதர்களுக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும். ஏனெனில் நாம் அவர்களை கொண்டாடி விடுகிறோம், அவர்கள் தாங்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக வாழவில்லை. கடவுள் மாட்சிப்படுத்த வேண்டும் என வாழ்ந்தார்களே, அதுதான் புனிதர்களின் நம்பிக்கை. அந்த புனிதர்களின் நம்பிக்கை நாம் நமதாக்கினோம் என சொன்னால் அதுதான் அவருடைய பார்வையில் மிகப்பெரிய கொண்டாட்டமாய், வணக்கமாய், மரியாதையாய் அமையும். ஆக அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்தோனியாரிடத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் அவரிடத்தில் வேண்டுகிறோம், பரிந்து பேச சொல்லி. இன்னும் ஒரு விண்ணப்பத்தை வைப்போம். அந்தோனியாரே, உம் வழியாக செயல்பட்ட கடவுள் என் வழியாக செயல்பட வேண்டும். உம்மில் தங்கியிருந்த வார்த்தையின் வலிமை என்னில் தங்கியிருக்க வேண்டும். நீர் கடவுளை, இயேசுவை, அன்னை மரியாளை, நற்கருணையை, திருப்பலியை இறுக பற்றி பிடித்திருந்தது போல நானும் அவற்றையெல்லாம் இறுக பற்றி பிடித்திருக்க வேண்டும் என சொல்லி அவரிடத்திலே மன்றாடவும். ஏனெனில் அந்த ஒரு வயதான ஒரு துறவி குணம் பெற்றோன்னு அந்தோனியாருக்கு நன்றி சொல்லுவார். அப்போ அந்தோனியார் சொன்னார், நான் நன்றிக்குரியவன் அல்ல, நன்றிக்குரியவர் இறைவன் மட்டுமே சொல்வார். அந்தோனியாருடைய பரிந்துரை வழியால் நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்தோனியாருக்கு நாம் மரியாதை செலுத்துவோம். அதே நேரத்தில் அவர் கையிட்டு காட்டிய அந்த ஆண்டவருக்கு நம்முடைய ஒட்டுமொத்த நன்றியை, மாற்றியை உரித்ததாக்குவோம். அப்பொழுது நம்மை குறித்து இந்த புனிதரும் கடவுளும் மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இறைவன் இந்த திருப்பலியின் வழியாக நமக்கு கொடுக்கட்டும். ஆமீன்.
உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கை. உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா, பலியனையனை நான் தருகின்றேன், பலியனையனை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கை, உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா.
கிறிஸ்துவில் அன்பு உறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்லனம் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பழி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு வழங்கி உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரின் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீ. அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் உமது திரு அவைக்கு வலுவூட்டுகின்றீ. அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் உமது திரு அவையை என்னாலும் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் ஒரே குடும்பமாய் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றீர் பாடுவதாவது.